புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை தலைவர் மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் பு ரவீந்திரன் அவர்கள் இன்று உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்.
என் பேரு ரவீந்திரன். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் இயற்பியல் துறை தலைவராக இருக்கிறேன் மற்றும் ஆராய்ச்சி இயக்குநராக மத்திய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மேலும் நான் உலக அளவில் பயன்பாட்டு இயற்பியல் துறையில் முதல் 2% விஞ்ஞானிகள் இருப்பவர்களில் ஒருவனாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தால் தரவரிசை செய்யப்பட்டுள்ளேன். நான் எனது 12வது வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் இன்று உலக அளவில் முதல் 2% அறிவியல் அறிஞர்களில் ஒருவராக இந்த பயன்பாட்டு இயற்பியல் துறையில் இருந்து கொண்டிருக்கிறேன். இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
சரிங்க சார். இப்ப இந்த உலக அறிவியல் தினம் எதனால கொண்டாடப்படுது சார்?
அறிவியல் தினம் எதனால் கொண்டாடப்படுகிறது என்றால், விஞ்ஞானம் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. அதனால என்ன ஆகுது, விஞ்ஞானிகளுக்கும் சமூகத்தின் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்துகிட்டு இருக்கு. அது வர வர அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம பூர்த்தி செய்வதற்காக மக்களுக்கு புதிதாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த உலக அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பொது சபையால 2021 தான் இந்த இதை முதல்ல இந்த உலக அறிவியல் தினத்தை மக்களுக்கு கொண்டு போய் வருஷம் நவம்பர் 10 கொண்டாடணும்னு சொல்லி அதுல ஒரு 86 அதுக்கு உதவி பண்ணி இதமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால பல பயன்கள் இருக்கிறது. அதை நம்ம முதல்ல சொல்ல போனா, பிடி காட்டன் ஒண்ணு வந்து ஜெனிட்டிக்கலி மாடிஃபைட் மரபணு மாற்றப்பட்ட உணவு பொருட்கள் இருக்கு. அப்ப அந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுறது உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்பானதா, அதனால நம்மளது வரும் சந்ததிகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லை மக்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்கும். அதனால புதுசாட்டு ஏதாவது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டுனா மக்களுக்கு அதை நம்ம சமூகத்துக்கு கொண்டு போய் அதனை காட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பெரும்பாலான அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் பொதுமக்களுடைய பணத்தில் தான் அரசாங்கங்கள் நடத்துகின்றன. அப்படியானால் அவர்கள் இந்த வரியாக செலுத்தக்கூடிய பணத்தை நாம உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான வழிக்கு பயன்படுத்துகிறோமா, அல்ல மனித குல வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோமா, சமுதாயம் நிலையானதாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு இந்த அறிவியல் நாள் முன்னேற்றங்கள் இருக்கின்றன என்பதை பொதுமக்கள் அறிவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக கருதுகிறேன், இந்த அறிவியல் தினத்தை கொண்டாடுவது. அது மட்டுமல்லாமல் இப்போ பல நாடுகளுக்கு இடையே முரண்பாடுகள் பல விஷயங்களில் இருந்தாலும் அறிவியலில் மனிதர்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்பு வழங்குவதில் போல் வழங்கினால் இந்த சமுதாயம் இன்னும் வேகமாக முன்னேறும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த மாதிரி சர்வதேச அறிவியல் தினத்தை கொண்டாடுவதன் மூலம் பல நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்கி அறிவியலில் ஒரு நாட்டில் கண்டுபிடிக்க விஷயத்தை இன்னொரு நாட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது போன்ற பல விஷயங்கள் செய்வதற்கு சர்வதேச அறிவியல் தினம் உதவியாக இருக்கும். நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையே பெரிய ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த யுனெஸ்கோ விளையாட்டு பண்ணிருக்க இந்த இதுல அவங்க வந்து மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆராய்ச்சியாளர்களும் அவங்களுக்குள்ள ஒத்துழைப்போடு இருக்கணுங்கிறதுனால இஸ்ரேலிய பாலஸ்தீனிய அறிவியல் அமைப்பு ஒன்னு உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் அவங்களுக்கு மற்ற பல விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் அறிவியல்ல எல்லோரும் ஒன்றோடு ஒன்றிணைந்து மனித குலத்துக்கு தேவையான முன்னேற்றங்களை எடுப்பதற்கு இந்த மாதிரி சர்வதேச அறிவியல் தினம் உதவிகரமாக இருக்கும்.
சரிங்க சார். அறிவியலோட முக்கியத்துவம் என்ன சார்?
ஓகே, அறிவியல் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய எல்லாமே அறிவியலின் முன்னேற்றத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். சமுதாயத்தையே நம்ம பிரிக்கும் போது கற்காலம், வெங்கல காலம், அதுக்கப்புறம் இரும்பு காலம், இப்போ என்னன்னா கணினி யுகம், நானோ டெக்னாலஜி யுகம் அப்படி நம்ம அறிவியலின் முன்னேற்றத்தையும் சமுதாயத்து இதையும் நம்ம ஒன்றோடு ஒன்று ஒன்றுபடுத்துறோம். அதனால மனித இனம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான். நம்ம இந்த வேட்டையாடி குகையில வாழ்ந்துட்டு இருக்கிறத விட்டு இன்னைக்கு எல்லோரும் வசதியாக ஒரு வீட்டில் உட்கார்ந்து மழை பெய்தாலும் குளிர் அடித்தாலும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அறிவியல் முன்னேற்றம் தான். குறிப்பாக சொல்ல போனால் இந்த புற்று நோய்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னுக்கு இதுக்கு எல்லாம் மருந்தே கிடையாது, ஐயோ அவருக்கு புற்றுநோய் என்ன இறந்து போயிடுவாரு அப்படின்னு ஒரு இது இருந்து, இப்ப பார்த்தோம் பெரும்பாலான புற்றுநோய்கள் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு நிச்சயமாக மருந்து இருக்குது, முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்ம கண்ணெதிரியிலேயே நிறைய அவருடைய கதையை பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா வந்தது, கொரோனா வந்த உடனே எல்லாரும் இந்த அறிவியல் முன்னேற்றத்தின் வளர்ச்சினால உடனே அது எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சி மருந்துகளை துரிதமாக பல நாடுகள் ஒருங்கிணைந்து பல விதமான தடுப்பூசிகளை கண்டுபிடித்தார்கள். அதனால் லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டன என்று சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 1950 அந்த பக்கத்துல யூரோப்ல எல்லாம் பிளேக் நிட்டு வந்தது. நம்ம ஊர்ல கூட இதை மாதிரி சொல்லுவாங்க, கொள்ளகம் வந்துட்டு காலரா வந்துட்டு அந்த ஊர்ல உள்ளவங்களை எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம் அப்படிலாம் ஒரு காலம் இருந்து. இப்ப 2 வருஷம் வந்தனாலே உடனே அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கு விரைவாக நம்மளால தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த அறிவியலின் முன்னேற்றினாலதான் முடிஞ்சது. என்ன செல்போன் நம்ம இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்க செல்போனு, பழைய காலத்துல ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு தூது விடனா புறாவ விடுவாருன்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு என்னாச்சுது, நம்ம ஒரு லெட்டர் எழுதி இங்க இருந்து ஒரு அனுப்பி விடுவோம், அது ஒரு வாரம் போய் கழிச்சு கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெங்கால் போட்டு பேசுறது தூரத்துக்கு அப்படிலாம் இருந்து அப்புறம் போன்ல கொஞ்சம் பேசிக்கலாம். இப்ப என்னன்னா இங்க நான் இதுல ஒரு பாக்குறேன், ஒரு முக்கியமான ஒரு சீனரி பாத்துட்டு இருக்கேன்னா உடனே இதை போட்டோ எடுத்து ஒரு கிளிக் பட்டன் அனுப்புனா எனக்கு நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறவர் கூட உடனடியாக அனுப்பிடலாம். அப்படி தகவல் நுட்பத்துறையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். இப்ப விவசாயம் தான், அதை பற்றி நம்ம முக்கியமாட்டு சொல்லணும். விவசாயத்துல வந்து முந்தி எல்லாம் பார்த்தா ஒரு எங்க நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன், அங்க ஒரு கோட்டை வதப்பாடும்பாங்க, அதாவது ஒரு 21 பக்கா நெல் விளையக்கூடிய விதைக்கக்கூடிய பூமி, அதுல வந்து ஒரு மேனி கண்டது 21 கோட்டை ஒரு மேனி விளைஞ்சிருப்பாங்க. இப்ப அத மாதிரி 3 பங்கு நெல் விளையிறது, அது எதனால முடிஞ்சதுன்னா அறிவியலின் முன்னேற்றினாலதான் முடிஞ்சது. அப்புறம் இப்ப எல்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்துன்னா உடனே பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, களைக்கொல்லி மருந்து இருக்கு. இப்ப தண்ணி வசதி இல்லைனாக்கி உடனே சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறோம், அல்லனாக்கி ஸ்ப்ரிங்லர் போட்டு தெளிப்பு நீர் பாசனத்தை பயன்படுத்துறோம். இது எல்லாமே நம்ம அறிவியல் முன்னேற்றத்தினால ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். இப்ப பழைய காலத்துல எல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துட்டுனா உடனே கை கால் வழங்காம போயிடும், அப்ப ஐயோ இது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில உள்ள ரத்த குழாய் வெடிச்சு இந்த ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வந்தனா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவங்களை எல்லாம் முற்றிலுமாக குணமாக்கி விடலாம். அது மட்டும் இல்ல, இப்ப தலையில அப்படியே செலுத்த ரத்த கட்டிதுன்னா ஆபரேஷன் பண்ணாமலே அதற்கு உரிய மருந்துகள் இருக்கு, அந்த மருந்துகளை கொடுத்தே முழுவதுமான குணமாற்றி விடலாம். அப்படி பலவிதமான அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சிம்பிளா சொல்ல போனா காலையில நம்ம எலும்பின உடனே யூஸ் பண்ணக்கூடிய பற்பசியா இருக்கட்டும், டூத் பிரஷா இருக்கட்டும், கையில வச்சிருக்க ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், காலையில ஆபீஸ் போகக்கூடிய ஒரு டூ வீலரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு காரா இருக்கட்டும், எல்லாமே அறிவியலின் முன்னேற்றத்தினால் ஏற்பட்ட வேண்டியதான் சொல்லணும். அறிவியல் முன்னேற்றினால மருத்துவம், போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறை, கட்டுமான பணி, அது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும். இப்போ 3D printing டெக்னாலஜி இருப்போம், ஒரு ஆளை பார்த்தோம்னா அதை அப்படியே நம்ம அவங்கள ஸ்கேன் பண்ணி கணிப்பொறிகளை செலுத்தி அவங்கள மாதிரியே ஒரு உருவ 3D வடிவமைக்க முடியும். இப்போ சைனாவிலலாம் நிறைய பில்டிங் கட்டடங்களே 3D printing டெக்னாலஜியில வச்சு பண்றாங்க. இந்தியாவிலே நிறைய சின்ன சின்ன ரொம்ப நுட்பமான வடிவமைப்புகள் எல்லாம் வந்து 3D printing அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு உருவாக்குறாங்க. அப்புறம் வீடுனா பழைய காலத்துல வந்து பச்சை செம்மண்ல, அதை ஈவன் சுடுமணல் கூட பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் சாதா செங்கலை வச்சு ஒரு சிம்பிளா வீடு கட்டியிருந்த காலம் போய் இப்போ நம்ம ஒரு வீடுனா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம், கண்ணாடி, பெயிண்ட், திரைச்சீலைகள் மாதிரி எலக்ட்ரிக்கல் சாதனம், ஒரு பாத்ரூம்ல நம்ம இந்த குளியலறையில் வைக்கிற சாமான, அப்படி எல்லாமே அறிவின் வளர்ச்சியால் தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்திலுமே அறிவியல் அடங்கியுள்ளது.
சரிங்க சார், தற்பொழுது அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு சார் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு?
இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவியல் வளர்ச்சி பாத்தீங்கன்னா, முந்திலாம் ஒரு ராக்கெட் விடுவாங்க, ஃபயர் அண்ட் ஃபர்கெட், உடனே அது மேல போகும், சேட்டலைட்ட ஒரு இடத்துல நிலைநிறுத்தினா அதோடய அந்த ராக்கெட்டுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ என்னன்னா ரீயூசபிள் ராக்கெட், திரும்ப திரும்ப அதை நம்ம பிளேன் யூஸ் பண்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி ராக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அணுவையே நம்ம கண்ணிலே பார்க்கலாம் இப்போ, அது இந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோப் இது வந்திருக்குது. கணவர் கூட எதிர்பார்க்காத இடத்துல உலகத்துல ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு அண்டம் பேரண்டங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு டெலஸ்கோப் அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான தரவு சொல்றதுன்னா 1994 இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய 60% போலியோ நோயாளிகள் இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க, அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை இது அட்டாக் ஆகி அவங்க கால் கை விளங்காம எல்லாம் போயிடும். அது உலகத்திலே 60% ஆட்கள் இந்தியாவில் 1994 இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தா 2014 உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, நம்ம இந்தியாவில் ஒரு ஆளுக்கு கூட போலியோவே இல்லை, அதாவது இளம்பிள்ளை வாதம் வரக்கூடிய இவங்க ஒருத்தர் கூட இந்தியாவிலே இல்லைன்னு ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும்னா, இந்த அறிவியல் முன்னேற்றம் ஒரு இதுல ஒரு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல சொல்லுவாங்க பசி பட்டினி, நாங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு மழை இல்லைனாக்கி பஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிம்பாங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும், மழை இல்லைன்னா உடனே போர் போட்டு சொட்டு நீர் போட்டு எப்படியாவது தண்ணி கொண்டு வந்து எப்படியோ ஓரளவுக்கு நம்மளால சஸ்டைனபிளாட்டு நிலையாட்டு விவசாயம் பண்ற அளவுக்கு ஒரு விஞ்ஞானத்தை முன்னிட்டுனால இதெல்லாம் பண்ண முடியுது. இதனால என்ன பண்ணுது, அப்புறம் ஒரு பங்கு விளையிற இடத்துல இப்ப 3 பங்கு விளைவிக்க முடியும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால பசி பட்டினிங்கிறதே இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கிறதுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா இப்போ நம்ம ஊர்ல பார்த்தா நிறையவருக்கு சுகர் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது ஒரு காரணம் வந்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் 8 மணி நேரமாக நின்று பயங்கரமான வேலைகள்லாம் செய்வோம். இப்போ என்னன்னா ஆபீஸ்களில் வேலை செய்யறது, நிறைய மாதிரி நெல் இருந்ததுன்னா நெல்லை மிந்தி குத்தி வீட்டிலேயே கூட அதை மாவாட்டாக்கியோ அரிசியாட்டாக்கியோ சமைப்பாங்க. இப்போ யாருமே பண்றது இல்லை, மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துட்டு எல்லாருமே அரிசியாட்டே வாங்கி தான் சமைக்கிறாங்க. இவன் விவசாயிகளாட்டு இருந்து நெல் விளைகிற வைக்கிறவங்க கூட வந்து நெல்லை அவிச்சு காய போட்டு மில்லுல கொண்டு குத்தி அதை வீட்டுல கொண்டு வந்து முரத்தை வச்சு புடைச்சி அப்படிலாம் அரிசி பண்றதுல மூட்டை நெல்லை மொத்தமாட்டு வித்துக்கிட்டு மூட்டை கணக்குல அரிசி வச்சுதான். அப்ப உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாட்ட மக்களுக்காகனால டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருது. இப்ப அதுக்கு கூட எக்ஸ்டிரிசியா கொலினிக்கு ஒரு பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாக்டீரியா மனுஷனுக்கு தேவையான இன்சுலினை அதே உருவாக்கி கொடுக்குற மாதிரி உள்ள இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து நம்ம அந்த மாதிரி உள்ள அறிவியல் முன்னேற்றங்களை யூஸ் பண்ணும்போது மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு அவங்க உயிர் வாழக்கூடிய காலகட்டத்தையும் கூட்டலாம். இதெல்லாம் ஒரு 60 வயசு தான் ஆவரேஜ் மனுஷன் உயிர் வாழக்கூடியது இல்லைன்னா, இப்போ 75, 80, 90 எல்லாம் சாதாரணமாக ஆயிட்டுது. இதுக்கு முக்கியமான காரணம் அறிவியல் முன்னேற்றம் என்று சொல்லலாம். இப்போ நம்மளே பார்த்தா கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சந்திரயான் 3 ஒரு விண்கலத்தை கொண்டு நிலவில் உள்ள தென் துருவத்தில் கொண்டு நிலைநிறுத்தினாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கற்பனை கூட்டை எட்டி பார்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கத்துல தாத்தா பாட்டி இது அல்லன்னா அம்மா சோறு விட்டும் போது நிலவை பாரு அங்க ஒரு பாட்டி நூல் நூத்துட்டு இருக்கிறா அப்படி காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் நிலவுன்னா என்ன, அதுலயே நம்ம போய் ஒரு ஆராய்ச்சிகள்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த அறிவியல் முன்னேற்றம் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ஆற்றல், நம்ம வந்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டி, இப்போ நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஒரு கிராமம்னா ஒரு 100-150 வீடு இருக்குன்னா அதுல ஒரு 4-5 பேருக்கு வீட்டில தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பெரும்பாலும் எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி ஒரு சாதாரண விஷயமாட்டு இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் 100 வீடு இருந்த இடத்துல வந்து பார்த்தா இப்போ 1000 வீடு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருமளவு கூடியிருக்கு. ஆனாலுமே நம்ம எல்லாருக்கும் வந்து தேவையான மின்சாரம், அடிப்படை கட்டமைப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு வந்து இந்த அறிவியல் முன்னேற்றம் ஒரு முக்கியமான துணை புரிஞ்சிருக்கு. பார்த்தா இந்த அணுகுலையிலிருந்து கரண்ட் எடுக்கிற இதுல இருந்து, காடு காற்று ஓடுற காற்றுல இருந்து கரண்ட் எடுக்கிறதுல இருந்து, கடல் அலையில இருந்து காற்று எடுக்கிறதுல, சூரிய சக்தியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, இப்படி பல விஷயத்துல நம்ம மின்சாரத்தை உருவாக்கி மக்களுக்கு நாட்டுக்கு தேவையான எரிசக்தி தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு விஞ்ஞானம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம வந்து இந்த அட்டாமிக் ரிசர்ச்ல நம்ம ரொம்ப முன்னோடியாட்டு இருந்துட்டு இருக்கிறோம். 1944 இருந்தே நம்ம கோமி பாபா இனிஷியேட் பண்ணதுலேருந்தே நம்ம நியூக்ளியர் ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்மகிட்ட பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டராட்டு இருக்கட்டும், இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கல்பாக்கத்துல இருக்கட்டும், இப்ப கூடங்குளத்துல அணுகுலையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமானது. ஆனா இதுல எல்லாம் நம்ம எதை யூஸ் பண்றோம்னா யுரேனியம் நேற்று ஒரு ஒரு இதான் எரிபொருளை பயன்படுத்தணும். அது பெரும்பாலும் வெளிநாட்டுலதான் இருந்து வாங்க வேண்டியதாக இருக்கு. இப்ப உலக அளவுல இருக்கிற அந்த யுரேனியத்தின் அளவு வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு தான் இருக்கிற அளவு தான் இருக்கு. அதுக்கு மேல நம்ம அணு உலைகள்ல பயன்படுத்த முடியாது. இப்ப அணு கருவ யுரேனியத்தை எரிபொருளை வச்சு பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாட்டு இப்ப நம்ம நம்ம ஊர்லயே இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்துல இருக்கிறதுலே 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. எப்படி தோரியத்தை வந்து எரிபொருளா பயன்படுத்தி கருப்பளவு மூலம் மின்சக்தி உருவாக்குறது. அது ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டு அறிவியல் அறிஞர்கள் அதுல முன்னேற்றம் கண்டிருக்காங்க. இதனால என்ன, உலகத்துல இருக்கையில 20% வந்து தோரியம் வந்து இந்தியாவில்தான் இருக்கு. அதுவும் இந்தியாவில இருந்து கடற்கரை மணல்ல இருக்கு. எஸ்பெஷலா எங்க ஊர் பக்கம் மணவாளக்குறிச்சி அந்த கல்பாக்கம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறையவே அது இருக்கு. இது ஈஸியா அதுல இருந்து தோரியத்தை பிரிச்சு எடுக்கலாம். அந்த தோரியத்தை நம்ம எரிபொருளா யூரோ பயன்படுத்தி உலைகள் மூலம் மின்சாரத்தை உருவாக்கணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோரியம் 1000 வருஷத்துக்கு மேல கூட நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான மின்சாரம் உபயோகப்படுத்தலாம். அதனால நான் மொத்தமா கூற விரும்புவதா விரும்புவது என்னவென்றால், அறிவியல் முன்னேற்றத்தினால் நாம் வியக்கத்தகு பல சாதனைகளை பண்ணியிருக்கிறோம், பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன்.
சரிங்க சார், நமது அன்றாட வாழ்க்கையில அறிவியலுடைய பங்கு என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க.
சமைக்கிறது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, காட்டுல போய் மரம் பழங்கள் காய்கள் அல்ல கிழங்குகளை பறிச்சு அப்படியே மனுஷன் சாப்பிட்டான் ஒரு காலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா கண்டர் கேதரன் வேட்டையாடி சூடு பண்ணி சாப்பிடற அளவுக்கு மனுஷன் உயர்ந்துட்டேன்னா, இப்போ என்னன்னா ப்ரெஷர் குக்கர்னு ஒன்று வந்திருக்கு. அவன் பார்த்தா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் முன்னேற்றத்தின் வளர்ச்சின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம ஒரு சமைக்கிறதுல ஒரு அடுப்பை வச்சு ஒரு விறகு வச்சியோ ஒரு கேஸை வச்சியோ கரண்ட் வச்சியோ நம்ம மின்சாரத்தை வச்சியோ ஒரு சூடுபடுத்துறோம். அப்ப அந்த சூடுபடுத்தும் போது என்ன ஆகுது, வெப்பமானது கதிர்வீச்சு வெப்ப கடத்தல் அப்புறம் வெப்ப சலனம் இந்த முறையில உள்ளுக்க சமையல் பாத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை சூடுபடுத்துது, அந்த காய இதுகளை எல்லாம் சூடுபடுத்துது. அப்ப அப்படி சூடாகும் போது அதுல இருக்கக்கூடிய உப்பு சர்க்கரை மாவு இதுகள் எல்லாம் உள்ள பிணைப்புகள் எல்லாம் உடைஞ்சி அது வந்து நம்மளுக்கு ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு சுயான உணவை கொடுக்குது. இதை பார்க்கும்போது ஒரு சமைக்கிறதுங்கிறது எல்லாம் இயற்பியல் இருக்குது. ஏன்னா வெப்பம் ஒரு எப்படி கடத்தப்படுதுங்கிறது விஷயம் இருக்குது. அது போய் மாறி அங்க பிணைப்புகள்லாம் நடந்து எப்படி நம்மளுக்கு சமையல் செய்யப்பட்ட உணவாட்டு அந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய பொருள் மாறுதுங்கிறது வேதியியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துட்டு இருக்கு. இது மட்டுமல்ல நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்ல வச்சோம்னாக்கி சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடும். அதுக்கு என்னன்னா அங்க நம்ம சூடு பண்ணும்போது உள்ளுக்கு நிறைய அழுத்தம் உண்டாகிறது. அப்ப அழுத்தம் உண்டாகனா அந்த கொதிநிலை வந்து கம்மியான கொதிநிலையிலே அந்த அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாம் சமைக்கப்பட்டு விடும். அதனால நம்ம பிரஷர் குக்கருங்கிறது. அப்புறம் நம்ம ஒரு சமைக்கிற சாப்பாடு வந்து சரியான அளவுக்கு தான் காரம் உப்பு இதெல்லாம் இருந்ததுதான் அந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு சுவை உள்ளதா இருக்கும். அப்ப நம்ம அதுல கணிதத்தை பயன்படுத்துறோம். சரியான விதத்துல பொருட்களை போட்டோம்னா தான் நம்மளுக்கு சுவையான உணவு வந்து உருவாகும். அதே இப்ப நீ நம்ம சாப்பிட்டுறோம். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அங்க பொருள் உள்ள போகும்போது நிறைய ரசாயன வேதி மாற்றங்கள் எல்லாம் நடந்து அந்த நம்ம சமைச்சு சாப்பிட்ட உணவு உடைக்கப்பட்டு அதுல இருந்து கார்போஹைட்ரேட்டு புரதம் கொழுப்பு இதெல்லாம் உருவாகி உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் உறிஞ்சி எடுக்கிற தன்மையை கொடுக்கு, நம்மளுக்கு வேலை செய்வதற்குள்ள ஆற்றலை கொடுக்கு. இதுல வந்து உயிரியல் மற்றும் வேதியியல் விஞ்ஞானம் அதுல அடங்கியிருக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்டாச்சு, இனி எங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னா அதுக்கு நம்ம ஒரு வாகனத்தை பயன்படுத்துறோம், அந்த வாகனத்துக்கு எரிபொருள் ஆற்றல் தேவைப்படணும், அது உந்து சக்தி தேவைப்பட்டாலும் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போக முடியும். இப்ப ஒரு சாதா சைக்கிளே வச்சுக்கிட்டாலும் அது சாதா நிறுத்தி வச்சா கீழே விழுந்துருது, அதே நம்ம ஓட்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு பேலன்ஸ் ஆகி ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அப்ப அதுல இந்த அதெல்லாம் வந்து இயற்பியல் சார்ந்த அறிவு அதுல கலந்துருக்கு. அப்புறம் நம்ம இப்போ ஒரு பைக்கையோ ஒரு காரையோ இது பண்ணோம்னா அதுல எரிபொருள் எரிக்கப்படுது. அப்போ அந்த எரிபொருள் எரிக்கிறதுனால என்ன ஆகுது, வெப்பாற்றல் உருவாகிறது, ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது உருவாகுது. அந்த வெப்பாற்றலை வச்சுட்டு மாதிரி நம்ம லைட்டை போட்டோம்னா அது எரியுதுன்னா அது அதை வெப்பாற்றல மின்னாற்றல் ஆட்டம் ஆகுது, அல்லனா வெப்பாற்றல இயந்திர ஆற்றலாம ஆகுது. அதனால தான் காரோ பைக்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அறிவியல் அடங்கி இருக்கிறது. ஆனா நம்ம அதை ஒரு பொருட்டாட்டையே எடுத்துருக்கையில இது ஏதோ பைக்கை ஸ்டார்ட் பண்றோம் அது பாட்டு போகுது அவ்வளவுதான் நம்ம இது பண்றோம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்வில அறிவியல் ஒரு பின்னி பிணைந்து உள்ளது.
சார் இப்ப அறிவியல் என்றால் என்ன சார்?
அறிவியல் என்பது முக்கியமா ஒரு மெயினாட்டு எப்படி சொல்லலாம்னா, ஒரு பொருள் இருக்குன்னா சப்போஸ் மழை பெய்யுதுன்னாக்கி ரெண்டு விதமா மனுஷன் அதை யோசிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, அப்பா ஆண்டவர் கண்ணை திறந்துட்டாருப்பா மழை பெய்துட்டு அப்படின்ட்டு சொல்றது. அதையே இன்னொரு விதமா, ஏன் மழை பெய்யுது, மழை பெய்யறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் தேவைப்படுது, எப்போ மழை பெய்யும், இன்னைக்கு மழை பெய்யுமா, ஒரு வாரம் கழிச்சு மழை பெய்யுமா, இப்போ பெய்த மழை இந்த போன வருஷத்துக்கு அளவுக்கு பெய்திருக்கா, அதோட கூடுதல் போயிருக்கா, குறைஞ்சு போயிருக்கா, இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாட்டு ஒரு நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு உள்ள இந்த இதுதான் வந்து அறிவியலுங்கிறது. என்ன ஒரு விதத்துல சொன்னா, ஆன்மீகத்துக்கு எதிர்ப்புறமா இருக்கிறது அறிவியலுங்கிறது. ஆன்மீகங்கிறனா இயற்கையில இருக்கக்கூடிய மரம் செடி மலை சந்திரன் சூரியன் எல்லாமே ஆண்டவர் படைச்சது, அதை பற்றி நம்ம உண்மை க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்குன்னு சொல்றது. இன்னொன்னு, ஓகே இரவு பகல் வருதா, அப்போ பூமி சுத்துது, ஒரு பாதி நேரத்துல சூரியனை நோக்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல பகல் இருக்குது, இன்னொரு பக்கம் இருளா இருக்குன்னா இது ஆண்டவர் பண்ணதுனால இல்ல, இது இந்த ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வினைகள் நடக்கிறதும் உள்ள காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை எப்படியா மாற்ற முடியுமா நம்மளுடைய அறிவியல் ஞானத்தினாலங்கிறத பற்றிலாம் அறியதுதான் அறிவியல்ங்கிறது. இத வந்து அந்த அறிவியல்னால நம்ம இந்த உலகம் எப்படி உருவாகினது, இதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று இந்த தடவை மழை பெய்யல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து பார்த்தா வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டுமே எங்களுக்கு போய் பெய்துட்டு இருக்கு, இப்போ பெய்ய மாட்டாங்க. அப்போ ஏன் பெய்யலன்னு சொன்னா, உடனே அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம யோசிக்கிறதாட்டு இருந்ததுன்னா, அப்போ இப்போ பூமி வெப்பமயமாதல், இப்போ நம்ம நிறைய பெட்ரோல் டீசல் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலில் கார்பன் டை ஆக்சைடு நிறைய கூடி இருக்கிறதுனால அதனால தான் நம்மளுக்கு இந்த மழை வரலை. அல்லைன்னா திடீர்னு ஒரு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழை ஒரே நேரத்தில் வந்து பெய்யுது, அதனால என்ன ஆகுது, பெரிய இந்த மக்கள்லாம் நிறைய தண்ணியில் தத்தளிக்கிற நிலையெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து பகுத்த அறிவை உபயோகித்து உலகத்தில் நடக்க பார்க்கக்கூடியதையோ நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிகிற இதுக்குதான் அறிவியல் என்று சொல்லலாம் நம்ம.
ஓகே சார், இந்த அறிவியல் என்ற வார்த்தை யாரால் எதனால் சூட்டப்பட்டது சார்?
தமிழ்ல எடுத்துக்கிட்டா நம்மளுடைய திருக்குறள் அதுல எல்லாம் வந்து அறிவுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது. அப்போ நம்ம பகுத்தறிவை கொண்டு ஐம்புலன்களால் உணரக்கூடியவற்றை ஆய்வு செய்யக்கூடிய துறைக்கு அறிவியல் நினைத்து சொல்லி நம்ம தமிழ்ல அறிவியல்னு சொல்லலாம். ஐரோப்பிய மொழிகளிலே பழைய மொழி வந்து லத்தீன் தான். லத்தீன் மொழியில அறிவியல்ங்கிறது என்னன்னா, எதையாவது ஒன்றை பற்றி அறிவதற்கு பெயர் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே இதே மாதிரி விஞ்ஞானம்னையும் ஒரு இதை சயின்ஸ் நிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதுக்கு லத்தீன்ல ஒரு வார்த்தை இருக்கு சைண்டியான்னுட்டு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த சைண்டியாவில இருந்து சயின்ஸ் வந்திருக்கு, அதுதான் அறிவியல் சொல்லி சொல்றோம். இந்திய மொழியில பார்த்தா நம்ம விஞ்ஞான் சமஸ்கிருதத்துல சொல்றாங்க, அதுக்கு பேரு சிறப்பு அறிவு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சிறப்பு அறிவு அல்லாக்கி ஏதாவது ஒன்றை அறிவது இதுகளெல்லாம் வச்சு இதான் பெரும்பாலும் விஞ்ஞான் அல்லாக்கி சயின்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நமது பகுத்து அறிவை பயன்படுத்தி உலகத்தில் நடக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது கெட்டதை அறியதற்கு பேர் அறிவியல் நினைத்து நம்ம தமிழ்ல வச்சிருக்காட்டு நம்ம சொல்லிக்கலாம்.
சரிங்க சார், இந்த காலநிலை மாற்றத்துல அறிவியலுடைய பங்கு என்ன சார்?
ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னா, இந்த கடந்த 100 வருஷமா தான் வந்து எரிவாயுகள் எல்லாம் இந்த நிலக்கரி பெட்ரோல் டீசல் இதுகளெல்லாம் பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த நிறைய புரட்சியெல்லாம் உருவாகிச்சு. அதுக்கு முன்னுக்கு இருந்த தடவை இந்த 100 வருஷத்துக்குள்ள பூமியோட வெப்பநிலை வந்து பார்த்தா 0.7 டிகிரி கூடியிருக்கு. அப்போ ஓகே, 0.7 டிகிரி தானே கூடியிருக்குங்கிறது நம்ம சாதா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு பூமியை ஒரு சின்ன பந்தாட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது சிம்மில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2 டிகிரி பூமியுடைய வெப்பநிலை கூடினாலே கோடிக்கணக்கான மக்கள் தண்ணி பஞ்சத்தினாலேயும் நிறைய தொற்று நோய்களாலும் வெப்பநிலை கூடினாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமலும் நிறைய தொற்று நோய்களாலும் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பனிக்கட்டி மலையில இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் எல்லாம் உருகும், அதனால கடல் வந்து மட்டம் நீர்மட்டம் உயர்ந்துடும், அதனால கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாதிரி வந்து காலை நிலையில மாற்றம் இருக்கிறதுனால அந்த நேரத்துல மழை, ஒரே நேரத்துல நிறைய மழை பெய்யுது, நம்ம அறுவடை செய்ய போற நேரத்துல மழை பெய்யுது, நெல்லுகள் எல்லாம் அழிச்சிடலாம், அந்த மாதிரி எல்லாம் காலை நிலையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே எதிர்பார்க்கணும், எப்படிதான் இது 2 டிகிரி சென்டிகிரேட் நம்ம வெப்பநிலை கூடும்போது தொற்று நோய்கள்னால நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இது பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிக்கலாம். நம்ம பாக்குறோம், நம்ம ஒரு உணவுப் பொருளை வெளியே வச்சிருந்தோம்னாக்கி 1-2 நாளையில வாழைப்பழம் அழுகிறோம். அதே வாழைப்பழத்தை எடுத்து ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா 4-5 நாள் கூட வச்சாலும் அது கெடாம இருக்கும். அது என்னன்னா, வெளியே வைக்கும்போது வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது இந்த நுண்ணுயிரிகள்லாம் வந்து வேகமாட்டு வளரக்கூடிய இது இருக்கும், அப்போ சீக்கிரமா அது வளர்ந்து அந்த உணவுப் பொருள்லாம் கெட வைக்குது. அதே மாதிரிதான் 2 டிகிரி சென்டிகிரேட் நம்ம பூமியில உள்ள வெப்பம் அதிகமாகினாலும் நிறைய புது புது நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வைரஸ் அதெல்லாம் இருக்கெல்லாம் நிறைய வேகமா வளர வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்போ புது புது நோய்கள்லாம் வர்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். சிக்கன்குனியா, கொரோனா, டெங்கு, ஜிகா வைரஸ், H1N1 அப்படிலாம் புது புது வியாதிகள் தொற்று நோய்கள் வர்றதுக்கு இந்த உலகம் வெப்பமயமாகறதும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ ஒரு விதத்துல பார்த்தா இந்த அறிவியல்னால நிறைய முன்னேற்றம் வந்திருக்கும் போது, இப்போ நிறைய நம்ம வாகனங்கள்லாம் பயன்படுத்துறதுனால நிறைய பசுமை குடில் வாயுமண்டலத்துல இதாகி வெப்பமடைகிற இருக்கு. ஆனா அதே அறிவியலை கொண்டு நம்ம அதை தடுக்கவும் செய்யலாம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அறிவியல் முன்னேற்றத்தினா எப்படி இந்த உலக வெப்பமயம் மாறுறத தடுக்கலாம், இந்த இது காலநிலை மாற்றம் ஏற்படுறத எப்படி தடுக்கலாங்கிறது. ஆக்சுவலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலக்கரி டீசல் அதெல்லாம் வந்து பார்த்தா பூமிக்கு அடியிலிருந்து நம்ம தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு பல லட்சக்கணக்கான வருஷமாட்டு பூமியில இருந்து தான் இந்த நிலக்கரி அதெல்லாம் உருவாகி இருக்குது. அது நம்ம பார்த்தா ஒரு இன்னும் இருக்கிற நிலக்கரி ஒரு 150 வருஷம் 200 வருஷம் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு எடுக்க முடியாது, ஏன்னா இது நம்ம இது மைனிங் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி உருவாகிறதுக்கு லட்சக்கணக்கான வருஷம் ஆகும். அப்போ அப்படி ஒரு அதை ஒரு குறைஞ்ச வெத காலத்துக்குள்ள அதை எடுத்து நம்ம எரிக்கும்போது ஏகப்பட்ட கரியமில வாயு உருவாகி நைட்ரஸ் ஆக்சைடுங்கிற நைட்ரஜன் ஆக்சைடும் உருவாகி வளிமண்டலத்தில் கலக்குது. இந்த வளிமண்டலத்தை அது கலக்கும் போது என்ன ஆகுது, சூரிய ஒளி வந்து இதில் படும்போது அந்த சூரிய ஒளியை இது உறிஞ்சி யூவி ரேடியேஷன் நீட்டுதுக்கு, அது சூடான ரேடியேஷனை உருவாக கொடுக்காது நம்மளுக்கு பூமிக்கு. இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுங்கிறது தான் சூடானதை கொடுக்கும். இந்த யூவி ரேடியேஷன் இந்த பசுமை குடில் வாய் உறிஞ்சி அதை வெப்பூமி சூடாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த கரியமில வாயுகளை முத உருவாகிறத தடுத்து நிறுத்தணும். அதை தடுத்து நிறுத்தணும்னா புது வகையான டெக்னாலஜிகளை உருவாக்கணும். அதுக்குதான் நம்ம இப்போ சோலார் சூரிய மின்தகடுகளை பயன்படுத்துறது, அப்புறம் காற்றாலைகளை உருவாக்குறது. அப்ப நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. தண்ணிய எப்படி பெட்ரோல் ஆட்ட ஆகுறது, பெட்ரோல் நின்றுட்டு எரிபொருள் ஆகுறது. அப்ப நம்மளுக்கு தெரியும் தண்ணியில ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. நம்மளுக்கு சூரிய ஒளி வரிசை எப்படியும் 8 மணி நேரமா ஒரு நாளைக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப சூரிய ஒளியை வச்சு இந்த செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நம்ம தண்ணிய ஹைட்ரஜனை ஆக்சிஜன் தனித்தனியா பிரிச்சு இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டோம்னா போதும், இந்த ஹைட்ரஜனை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட் உருவாக்கலாம். அல்லனா அந்த ஹைட்ரஜனை நேரே நம்ம சிலிண்டர்ல அடைச்சி காரு எல்லாத்தையுமே இது பண்ணலாம். இந்த ஹைட்ரஜன் நல்ல பண்பு இருக்கு என்னன்னா, இது வந்து நம்ம காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உடல சேர்ந்து நம்மளுக்கு எரிசக்தியை கொடுக்கும். கடைசியில என்ன வரும்னா தண்ணி தான் அதுல இருந்து வெளியே வரும், வாட்டர் H2O தான் வந்து வரும். ஹைட்ரஜனும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் செய்து H2O வரும். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பசுமை குடில் வாயுக்களும் வெளியேற்றதுனால நம்ம வந்து நிலையான எரிசக்தியை உருவாக்குறதுக்கு இந்த தண்ணிய எரிபொருளாட்டு மாற்றி பயன்படுத்துறது, அதுல நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. அப்புறம் இது கடல் காத்தாலையில இருந்து உருவாக்குற மாதிரி கடல் அலையில இருந்தும் நம்ம கரண்ட் எல்லாம் மின்சாரம் எல்லாம் எடுக்கலாம், அதுலயும் நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட புது புது ஆராய்ச்சிகளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காலை இந்த இது பூமி வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால காலை நிலை மாறுறத நம்ம மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய முன்னாடியே நம்ம நிறைய கார்பன் கரியமில வாயு பூமியில அதிகப்படுத்தி இருக்கிறோம். அது உண்மையிலே அதிகப்படுத்தியிருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான வழி இருக்கு. அப்போ இந்த நம்ம இப்ப கரிய வந்து கரிப்பொருளை எரிச்சோம்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இப்போ ஒரு மரத்தை நம்ம வெட்டினோம்னா அதுல இருக்கக்கூடிய கார்பனுக்கு கார்பன் 14 ஒரு ஐசோடோப் இருக்கு, அது வந்து இந்த டேட்டிங் பண்ணி இது எப்போ இறந்தது இந்த கார்பன் எப்போ இறந்த மாதிரி ஒரு உயிரில இருந்து இந்த இது உருவாகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இது ஆல்ரெடி நிலக்கரி டீசல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதெல்லாம் ஒரு லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னுக்கே உள்ள சோர்ஸ்ல இருந்து எடுத்ததுனால அப்போ அந்த கார்பனுக்கும் இப்போ புதுசாட்டு ஒரு தென்னை ஒரு மரத்தை எரிக்கிறதுல உள்ள கார்பனுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது கிளீனா எல்லாருக்கும் தெரியுது இது நிறைய கரியமில வாயு கூடி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டீசல் பெட்ரோல் அந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அப்படி காத்துல இருக்கக்கூடிய கரியமில வாயுவே உறிஞ்சி எடுத்து அது கூடால தண்ணியும் சேர்த்து சூரிய ஒளியை பயன்படுத்தி இதே நம்ம பெட்ரோல் மாதிரி எல்லாம் பயன்படுத்துறதும் ஒரு ஆராய்ச்சி நிறைய போயிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம இப்ப கரியமில வாயு CO2 வந்து இப்ப நம்மளுக்கு பிரச்சனைங்கிறோம், அதே நம்ம எடுத்து நம்மள்கிட்ட இருக்க தண்ணியும் சூரிய ஒளியும் வச்சுட்டு நமக்கு தேவையான எரிபொருள்கள் எல்லாம் அப்படி பண்ணும்போது நம்ம இப்போ இது சவுதி அரேபியா ரஷ்யா அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து நம்ம எரிபொருள்கள் இறக்குமதி பண்ண வேண்டியது இல்லை, நம்ம உள்நாட்டிலே உருவாக்குறதுக்கும் இந்த அறிவியல் வந்து ஒரு முக்கியமான காரணம் உருவாக்கும். அப்புறம் இந்த காலநிலை மாற்றம் பண்றத இந்த கிளைமேட் மாடலிங் சொல்லுவாங்க, எப்படியாங்க இந்த காலநிலை மாறுதுங்கிறது. இதுக்கு முன்னுக்கு ஒரு 10,000 வருஷத்துக்கு மாட்டு பூமியில இருக்கக்கூடிய இந்த கரியமில வாயு கண்டென்ட்டை வந்து அறியறதுக்கெல்லாம் நிறைய விஞ்ஞான பூர்வமான சோதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக் சர்க்கிள் நீட்டு வட துருவத்தில் தென்னு துருவத்துல எல்லாம் பனிக்கட்டி என்னமே மலை ஏட்டு இருக்கு, அதுல நூற்றுக்கணக்கான அடிக்கு அவங்க தொலை பண்ணி அந்த பனிக்கட்டி எடுத்து ஆராய்ச்சி பண்றதுல இருந்து நம்ம பூமியில எவ்வளவு கரியமில வாயு 10,000 வருஷத்துக்கு எவ்வளவு இருந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த அதெல்லாம் வச்சு இவங்க ஒரு நிறைய நம்மள்கிட்ட இருக்க தரவுகளை வச்சு கணிப்பொறி இருக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் நேற்று அதிவேக கணினி அதுக்குள்ள போட்டு மாடலிங் பண்ணி சிமுலேஷன் பண்ணி இப்போ இவ்வளவு கரியமில வாயு இருக்கும்போது இவ்வளவு வெப்பநிலை இருந்துட்டு இருந்து இப்போ இவ்வளவு கரியமில வாயு இருக்கு அப்ப எவ்வளவு வெப்பநிலை இருக்கும் பருவ காற்று எந்த திசையில அடிக்கும் எவ்வளவு வேகத்துல அடிக்கும் எந்த மாசத்துல அடிக்கும் அதனால எவ்வளவு மழை பெய்யும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்கூட்டியே அறியறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த அறிவியல் முன்னேற்றம்.
சரிங்க சார், இந்த கால இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அறிவியலோட நாட்டம் எவ்வாறு இருக்கு, இத மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன சார் செய்யலாம்?
நம்ம இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாதான் படிப்பறிவுக்கு நம்ம பிள்ளைங்கள் எல்லாரையுமே படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்வி அறிவு தான் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம்ங்கிறதுக்குள்ள நம்ம எல்லா பெற்றோர்களுக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சுது. அரசாங்கமும் நிறைய உதவிகளை செய்யுது, எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், குறைஞ்சது இத்தனை வயசு வரையாவும் அவங்க படிக்கணும் அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை இருக்குன்னா பசங்களுக்கு வந்து அறிவியல்னாலே கஷ்டம், அதுல என்ன நிறைய இதை மனப்பாடம் பண்ணணும், அதனால எனக்கு அறிவியல் வேண்டாங்கிறது ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு 12ஆம் கிளாஸ் முடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு ஐடிஐ மாதிரி ஏதாவது போனா உடனே ஏதாவது ஒரு கம்பெனில சின்ன வேலை வாங்கிடலாம். ஏன் வந்து இந்த அறிவியல் படித்தோம்னா ஒரு பிஎஸ்சி மாதிரி ஒரு டிகிரி, அப்புறம் எம்எஸ்சி மாதிரி மாஸ்டர் டிகிரி ஒன்று, அப்புறம் பிஹெச்டி பண்ணி அப்படிலாம் பண்ணா அவ்வளவு கஷ்டப்படணும், நிறைய வருஷம் நம்ம படிக்க வேண்டியிருக்கோங்கிற மாதிரி ஒரு இதுவும் மாணவர்களுக்கு அறிவியல் மீது உள்ள நாட்டத்தை குறவாட்டி வச்சிருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான காரணி என்னன்னா ஆசிரியர்கள் வந்து அறிவியல்ங்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னு படிச்ச அறிவியல் வேற, இப்ப படிக்கிற அறிவியல் வேலை, இப்ப நிறைய நானோ டெக்னாலஜி வந்துட்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்துட்டு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வருது, எப்படி மரபணுக்களை மாற்றம் பண்றதுங்கிட்டு கணினி வந்துட்டு. நாமெல்லாம் படிக்கும்போது நம்ம டைப்ரைட்டர் தான் இருந்துட்டு இருந்தது, அதுக்கு பிறகுதான் மெதுவா வந்து சின்ன பிரிண்டர் வந்து, இப்ப லேசர் பிரிண்டர் வந்துட்டு, சூப்பர் கம்ப்யூட்டர் வந்தது, இப்ப நம்ம கையில வச்சிருக்க ஒரு தொலைபேசியிலே நிறைய கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் பண்ற வேலையெல்லாம் பண்ணலாம், அந்த அளவுக்கு நிறைய அறிவியல் தொழில்நுட்பத்துல எல்லாம் நிறைய முன்னிட்டு வந்திருக்கு. அப்ப ஆசிரியர்களுக்கும் அது சம்பந்தமான படிவை கொடுத்து மாணவர்களை பார்த்தா இளமையில் கல்லுமாங்க, சின்ன வயசுலயே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்குவிக்க திறனை நம்ம பண்ணோம், பாருடா இந்த அறிவியல்னாலதான் இந்த உலகமே முன்னுக்கு வந்திருக்குது, சமுதாயம் வந்து ஒரு சமாதானத்துடையும் நிலையாகவும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும்னா அறிவியல்னாலதான் முடியும்.
சரிங்க சார, அறிவியல் துறைகள்ல நோபல் பரிசு வழங்குறாங்க மற்றும் இதர பரிசுகளும் வழங்குறாங்க, எதன் அடிப்படையில இந்த பரிசுகள் வழங்கப்படுது சார்?
ஓகே, ஆக்சுவலா இந்த நோபல் பிரைஸ் பரிசுங்கிறது ஸ்வீடன்ல வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு பண்றாங்க, அதாவது வேதியியல், இயற்பியல், உயிரியல், பொருளாதாரம் இந்த நாலு இதுக்கும் உள்ளது அவங்க பண்றாங்க. அப்புறம் இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து நார்வே நாட்டில இருந்து பண்றாங்க. நான் இந்த இரண்டு நாட்டிலையுமே வேலை பார்த்துருக்கேன், அந்த ஸ்வீடன்ல வந்து ஒரு 2.5 வருடங்கள் வேலை பார்த்துருக்கேன், ஒரு 15 வருடங்களாக நார்வே நாட்டில் வேலை பண்ணியிருக்கேன். அப்பொழுது நான் அந்த நோபல் பரிசு கமிட்டிக்கு சேர்மனாக இருந்து இயற்பியல் துறைக்கு நோபல் பரிசை ஒவ்வொரு வருடமும் கொடுப்பதற்கு தீர்மானிக்கக்கூடிய கமிட்டியின் தலைவராக இருப்பதுடன் நான் சேர்ந்து அறிவியல் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். பரிசு எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக்சுவலா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர் அவர் உயிரில் அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் வச்சு நோபல் பரிசு ஒன்று கொடுக்கணும்ட்டு அவர் விரும்பினாரு. அவர் அதுல சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினா யாரோ ஒருத்த கண்டுபிடிச்சிருக்கிறது, அது ஒரு முக்கியமான விஷயம், அதனால மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நன்மை வந்திருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த நோபல் பரிசை கொடுக்குறாங்க. அவரு வந்து டைனமைட், நேற்று இந்த நம்ம இது பாறைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்தணும்ல அந்த வெடிமருந்து டைனமைட் செய்த முதல்ல கண்டுபிடிச்சு பேட்டர்ன் பண்ணது அவரு. அது வந்து பல நாடுகளில் கம்பெனி வச்சு அதை விற்று, அப்போ அது வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு அணுகுண்டு மாதிரி ஒரு சண்டை நடக்குனாலும் இந்த டைனமைட் வந்து ஒரு வெடி மருந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்து, அதனால அவருக்கு நிறைய காசுகள்லாம் சம்பாதிச்சிட்டாரு. அப்போ சம்பாதிச்சுட்டு அவர் இறக்குறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னுக்கு பிரான்ஸில் இருந்து ஆர்டிக்கிள் ஒரு 1888 வந்து பிரெஞ்சு செய்தித்தாள்ல, அவரு உயிரோடி இருக்கும்போதே அவரை பற்றி ஒரு இரங்கல் செய்தி வருது. என்ன சொல்றாங்க, தி மெர்ச்சன்ட் ஆஃப் தி டெத் இஸ் டெட், அதாவது மரணத்தை விற்கக்கூடிய வியாபாரி இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி போட்டு அவர் உயிரோடி இருக்கச்சுலேயே ஒரு ஆர்டிக்கிள் வருது. ஏன்னா இவர் டைனமிட் வித்து அதனால தான் ஏகப்பட்ட ரூபா சம்பாதிச்சிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாருங்கிறதுனால அப்படி அவரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல ஒரு ஆர்டிக்கிள் வருது. அப்போதான் அவர் அவர் கடந்த காலம்லாம் எண்ணி பார்த்து மனித குணத்துக்கு பிரயோஜனமான சில விஷயங்களை பண்ணணும், அப்போ நம்ம சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் வச்சு ஒரு உயில் எழுதி இப்படி வந்து மனித குலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை பண்றவங்களுக்கு இது நோபல் பரிசுனி கொடுக்கணும்னுட்டு ஒரு உயில் எழுதி அந்த காசெல்லாம் இது பண்ணிருக்கிறாரு. இதுதான் நோபல் பிரைஸ் உருவாகிறதுக்கு உள்ள முக்கிய காரணம்.
இப்ப பொதுவா நிறைய மாணவர்கள் வந்து இப்ப அறிவியல் பாடம் வந்து பயில ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமா,
அந்த ஆனா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவியல் பாடம் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு கடினமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பொதுவாவே காணப்படுது. அந்த வகையில அறிவியல் கடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரை வழங்குறீங்க?
ஓகே சார், ஆக்சுவலா வந்து நம்ம பொதுவா நம்மளுடைய பாடத்திட்டங்கள் என்ன இருக்குன்னா ஒரு புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே படிச்சு ஒப்பிக்கணும். யாரு அதுல இருக்கிறத இருக்கிற மாதிரி எழுதுறாங்களோ அவங்கதான் வந்து மதிப்பெண்கள் வாங்க முடியுது. யாரு நிறைய மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்கதான் புத்திசாலிங்கன்னுட்டு நம்ம இது பண்ற மாதிரிதான் வந்து இருக்குது. நம்மளுடைய சமுதாய கட்டமைப்போ கல்வித்துறையோ எல்லாமே அதே மாதிரிதான் கட்டமைச்சிருக்கிறோம். ஆனா உண்மையான அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய மதிப்பெண் வாங்குறவங்களாட்டு இல்லை. நம்ம பார்த்துட்டா தாமஸ் ஆல்வா எடிசனாட்டு இருக்கட்டும், அல்லனா அந்த கலீலியோ கலீலின்னு இருக்காரு, அவரை தான் வந்து அறிவியலின் தந்தைன்னு சொல்றாங்க. அவங்களே பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு போய் ஆனா அவங்க தான் உலகத்திலே வியக்கத்தக பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து அறிவியல் படிக்கிறதுக்கு புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. அதனால அறிவியலை நம்ம கடினம்னுட்டு சொல்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கல்வி முறையும் ஒரு காரணமாட்டு இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே இளமையில் கல்லுன்னுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்க வந்து சில அடிப்படை அறிவுகள் எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா அதுக்கு மாதிரி அதுக்கு பிறகு அந்த அறிவியல் சம்பந்தமான படிப்பு படிக்க ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கு. ஃபார் ஒரு உதவி எடுத்துக்காட்டு சொல்லலைன்னா கணிதம் படிக்கணும், அப்போ அதுக்கும் போது அந்த வாய்ப்பாடுகள்லாம் கொஞ்சம் மனப்படம் பண்ணும் போது அதெல்லாம் சில அடிப்படை கூட்டல் கழித்தல் வகத்துல பெருக்கெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அப்புறம் அதுக்கு பிறகு உள்ளது ஈஸியா இருக்கும். ஆனா அந்த அடிப்படையிலேயே நம்ம கொஞ்சம் பசங்களுக்கு அதுக்கு முக்கியத்துவத்தை சொல்லி அதுக்கு வேண்டிய சரியான ஆசிரியர்கள் வழிகாட்டுதலோடய அவங்க படிக்கலைன்னா அதுக்கு பிறகு பார்த்தா கணிதமா அது இருக்கையிலே கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை வந்துடுது. அதே மாதிரிதான் அறிவியலும், அப்போ சின்ன கோட்பாடுகள்லாம் அவங்க புரிந்து புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணாம அப்படியே புரிந்து படித்தாங்கன்னா அது ஒரு கதை மாதிரி அது மாதிரி எப்பவுமே மறக்கவும் செய்யாது. அது ரொம்ப முக்கியமானது. அதான் புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே படிக்காம அதை புரிஞ்சு படித்து அதை உள்வாங்கி கொண்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத இது பண்றது ரொம்ப முக்கியம். இது அப்படி படிக்காம இருக்கிறத அப்படியே மனப்பாடமா படிக்கணும் நினைத்து இருக்கும்போதுதான் அவங்களுக்கு அறிவியல் இதை படிக்கிறது ஒரு பயம் வந்துருது. அறிவியல் சம்பந்தமா படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ற ஒரு நிலைமையும் வருது. எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் சொன்னாரு, அந்த அறிவுங்கிறது நம்ம ஒரு வேல் மாதிரின்ட்டு, அதாவது ஞான வேலுங்கிறாங்களே அந்த வேல் மாதிரி, அது வந்து கூர்மையாட்டு இருக்கணும் வேல் மாதிரி, மாதிரி அகலமாட்டம் இருக்கணும் அந்த வேல்ல இருக்கும் அகலமா இருக்கும் மாதிரி அது ஆழமாட்டம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ நம்ம ஒரு அறிவியல்ல உள்ளார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணா ஒரு வேல் ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும், அதை புரிஞ்சு படிக்கணும், உள்ள இருக்கிற சாராம்சங்களை நம்ம பறிச்சு படிச்சு ஏன் இது இப்படி இருக்குது, இது இப்படி இல்லாம வேற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி படிச்சா அது வந்து அவங்களுக்கு அறிவியல் வந்து ஒரு கடினமான பாடமாட்டு இருக்காது. அது மட்டும் இல்லை, இப்போ பழைய காலத்து மாதிரி இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயமே நம்ம இன்டர்நெட்லேயே இருந்துட்டு இருக்கு, இணையத்திலேயே போனா நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா ஒரு டைப் பண்ணால் உடனே நம்ம கைக்கு வந்துடுது. அதனால வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு அறிவியல் பாடம்னாக்கி எல்லா அத்தியாயமும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்க போறதுல சில பகுதிகள் மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த விஷயங்களை நம்ம இணைய விளையாட்டு போட்டு அதுல யூடியூப்பும் இருக்கு, வீடியோக்கள் இருக்கு, நிறைய டிஸ்கஷன் ஃபாரம் இருக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல இருக்கிறதுனால நம்மளாட்டே நம்மளே படிச்சுக்கலாம் ஏகலன் மாதிரி. அதனால அவங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா படிச்சுக்கிட்டே இருந்து மனப்பாடம் பண்றதை விட அதை செய்முறையாட்டு ஒரு ஆய்வகத்துல போய் ஒரு படிச்ச விஷயம் ஒரு பிராக்டிக்கலா அவங்க செய்து பார்க்கும்போது என்ன அந்த அறிவியல் சார்ந்த அறிவு அவங்களுக்கு நிறைய மனசுல மனதில் நின்றுவிடும். அப்ப அவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு என்ன ஆசைகள் வரும், அப்போ அவங்க அதை ஒரு கஷ்டமான பாடமாட்டும் நினைக்க மாட்டாங்க, அது ஈஸியா படிக்கலாங்கிற ஒரு உந்துதல் வரும், படிக்கலாம். இன்னும் ஒண்ணு என்னன்னா ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும், அந்த ஒரு திறந்த மனப்பான்மை வேணும். நான் வந்து அதாவது எண்ணம் போல் வாழ்வுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்த ஐயோ கஷ்டம் என்னால முடியாதுன்னு நினைச்சா அந்த பயமே நம்மளுக்கு ஒரு பெரிய மனச்சுவரை கட்டி அமைச்சு நம்ம அந்த ஒரு செயலை செய்ய முடியாம செய்யணும். அதனால நம்ம எதையும் அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்க இதையும் தோடி எந்த ஒரு தடைகளையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பாட்டு கருதி பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரணும். இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற கையில வச்சிருக்க தொலைபேசியா இருக்கட்டும் எல்லாமே யாரும் நம்மள மாதிரி சிலர் பல விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுத்ததுனாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த முடியுது. நம்ம இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போனா நம்ம மாதிரி ஆட்கள் இதுக்கு சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும், அந்த இதுகளெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணி வரணும்னா இது பயணங்களையும் முன்னேற்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு உச்சி அடையணும்னா கீழே இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாம் தட்டி தடவி மேலே என்னதான் அது மலை உச்சிக்கு போக முடியும். எப்படியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதை நம்ம ஒரே ஐடியா கடக்க முடியாது. அதை சின்ன சின்ன பகுதியாட்டு பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம்னா சிற்றுளியும் பெரும் மலையை பழக்கம் ஒரு கடினமான வேலையை கூட நம்ம எளிதாக பண்ணலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மனத்துல ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு சின்ன வயசுலேயே பாடங்கள் அறிவியல் சார்ந்த பாடங்கள்ல ஒரு ஆர்வத்தை கொண்டு படித்தோம்னா நிச்சயமா அறிவியல் பாடம் வந்து ஒன்றும் அவ்வளவு நம்ம நினைக்கிற அளவுக்கு கடினமான பாடம் இல்லை. அந்த அறிவியல் தான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா வழியிலையும் இது பண்ணதுனால அறிவியல் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை பண்ணணும்னுட்டு நான் சொல்ல விரும்புறேன்.
சரிங்க சார், இந்த மாணவர்களுக்கு அறிவியல் மீது ஏற்படக்கூடிய பயத்தை எப்படி சார் நம்ம போக்கலாம்?
இப்ப அறிவியல்னாலே உடனே என்ன நினைக்கிறாங்க, நிறைய சமன்பாடுகள் சூத்திரங்கள் இந்த கணக்குகள்லாம் வரும், நிறைய புது புது டெக்னிக்கல் வேர்டெல்லாம் நிறைய படிக்கணும், அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டம், அதனால ஒரு பதட்டம் பயம் மாணவர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த பயம் இருக்கிறது வெளியிருந்து பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு பூதமாக இருந்துட்டு இருக்கும், உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இப்போம்லாம் வந்து நம்ம நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது படிக்கும்போது பார்த்தா அறிவியல் புத்தகங்கள்லாம் எல்லாமே கருப்பு வெள்ளையில் இருந்துட்டு இருக்கும், அதுவும் கூட நம்மளுக்கு தேவையான புக்குகள்லாம் உடனே கிடைக்காது, ஏதோ ஒரு சிலதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்து புத்தகங்களே பார்த்தா அழகான படங்கள் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாட்டு மாதிரி முக்கியமான பாயிண்ட்கள் எல்லாம் ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள வச்சு அப்படிலாம் நல்லா நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதனால அறிவியல் உள்ள பயம் பழைய காலத்து மாணவர்களோட இவங்களுக்கு அதிகம் இருக்கும்னுட்டு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் பார்த்தா ஆனா என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நான் இப்போ நம்ம ஒரு 11-12 உள்ள புத்தகத்தை வடிவமைக்கையில நானும் ஒரு முக்கியமான ஆளாக அதுல இருந்து இருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு, 2 volume போட்டு பெரிய புக்காட்டு இருக்கும்போது அந்த புஸ்தகம் இருக்கக்கூடிய சைஸை பார்த்த உடனே பசங்களுக்கு ஐயோ ஐயோ இயற்பியல்னா இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்குள்ள உள்ள போய் பார்த்தா நிறைய இப்போ நிறைய படங்களை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கத்துல விவரிக்கக்கூடிய விஷயத்திலாம் இப்போ ஒரு படத்தை போட்டு போட்டாலே அதிலேயே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அப்போ ஒரு பக்கம் பக்கம் எழுதுறதும் விட ஒரு படத்தினாலே வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பாடத்துல அவங்க அறிவியல் பாடத்துல ஆர்வம் காட்டுறதுக்கு அவங்க இந்த மாதிரி நிறைய வேற மாதிரி பக்கம் பக்கமா படிக்கிறதை விட இந்த மாதிரி படங்கள் விளையாட்டு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் விளையாட்டு அவங்க படிக்கிறதுனால இந்த பயத்தை போக்கலாம்.
சரிங்க சார், இப்ப அறிவியல் துறையில வெற்றி பெற என்னென்ன செய்யணும் சார்?
எம்ஜிஆர் படத்திலே வரும் ஏன் எந்த கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னுட்டு அறிவியல்னாலே கொஸ்டினிங் கேள்வி கேட்கறது தான். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தா சில சொல்லுவாங்க, ஓ இவர் பெரிய விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்னா இவர் பெரிய புத்திசாலி போலுக்குன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சவரில் புத்திசாலித்தனத்தை விட விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் ஒருத்தர் அறிவியல் துறையில முன்னேறினா. இது நம்ம ஒரு தமிழ் பாட்டுல வரும், கடமையே கண்ணாயினார் இயல்பியாதுன்னு, கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாராரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி விஞ்ஞானியாட்டு உருவாகிறதுக்கு விடாமுயற்சி, படைப்பாற்றல் திறன், ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இப்ப ஒரு பாட்டு எழுதுறவங்க கவிஞர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த படைப்பாற்றல் திறனை நிறைய இருக்கும். அதே மாதிரி அறிவியல் அறிஞர்களுக்கும் ஒரு படைப்பாற்றல் திறன் இருக்கணும். அப்புறம் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு மற்றவங்க பாக்குறத விட வேற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய என்ன இருக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய் விழுறது, தென்னமரத்துல இருந்து தேங்காய் விழுறது நம்ம ஒரு சாதாரண நிகழ்வா தான் எடுத்துக்குவோம். ஆனா நியூட்டன் என்ன பண்ணாரு, ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்தவன ஏன் ஆப்பிள் கீழே விழுது ஏன் மேல போகலன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பிறகுதான் அந்த நியூட்டன் அந்த கோட்பாடுகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சது. அப்போ ஒருத்தர் அறிவியல் அறிஞர்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட இந்த இயற்கையில நடக்கிறது இயற்கையா நடக்கிறது என்னன்னா அதை வந்து ஒரு கேள்வி கேட்கறது, அதை ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு அணுகுவது, கடின உழைப்பு பண்ணணும், விடாமுயற்சி நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எந்த ஒரு நிகழ்வுமே அறிவியல் கண்ணத்தோடு பார்க்கக்கூடிய சிந்தனை, படைப்பாற்றல் திறல், அப்புறம் இன்னொன்னு புதிய புதிய விஷயத்தெல்லாம் கத்துக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், அறிவியல் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சுட்டு வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு, இப்போ அந்த இதெல்லாம் ஒரு நம்ம படிப்புகள்லாம் கிடையாது, ஈவன் கணிப்பொறியே கிடையாது நம்ம காலேஜில் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது. இப்போ ஆனால் அப்புறம் புது புது விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒருத்தர் சிறந்த விஞ்ஞானியாட்டு வரணும்னா நம்ம முதல்ல யோசிக்கணும், சமுதாயத்தில் சுற்றி நடக்கல என்ன பிரச்சனை இருக்கு, அப்போ அதில் எந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம அறிவியல் ஆராய்ச்சிக்கு எடுத்து இதை நமக்கு ஒரு சால்வ் பண்ணோம்னா பயனுள்ளதாக இருக்குன்னு ஒரு துறையை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆய்வு பண்ணோம்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு முழு சிந்தனையுமே அதில் இருக்கணும், ஃபோக்கஸ். அதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு சிந்தனைகள் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த சிந்தனை மாதிரி ஒரு செயல் வடிவம் பெற்று அது ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா அதை பற்றியே திங்கிங் தான் இருக்கணும். இப்படிப்பட்ட சில விடாமுயற்சியோடு இந்த மாதிரி சில இதுகள் இருந்தால் போதும், அதுக்காண்டி 100%-99% மார்க் எடுத்தவங்க தான் பெரிய அறிவியல் அறிஞராக வேண்டியதில்லை. இந்த மாதிரி சில பண்புகள், நான் குறிப்பிட்ட பண்புகள் இருந்தாலே அவர்கள் உலகத்தை மாற்றக்கூடிய பல கண்டுபிடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரித்திரம் அதை தான் காட்டுகிறது.
சரிங்க சார், இப்ப அறிவியலோட தந்தை அப்படின்னு யார சார் சொல்றோம்?
அறிவியலின் தந்தைன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யாரை சொல்லியிருக்காருன்னா கலீலியோங்கிறவரை சொல்றாரு. அவரை தான் அவரு நவீன அறிவியலின் தந்தைன்னு சொல்றாரு. கலீலியோ கலீலிங்கிறவரு பீசா நகரத்துல இத்தாலியில 1564 பிறந்திருக்கிறாரு. அங்க நம்ம கூட படிச்சிருக்க புத்தகத்துல பீசா நகரத்து சாய்ந்த குவரம் உலக அதிசயங்களில் உள்நாட்டுலாம் இருக்குல்ல, அங்கதான் அந்த கலீலி அங்கதான் அவரு பீசா நகரத்துலதான் பிறந்திருக்கிறாரு. அவரு பேசிக்கலாட்டு வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, சரியா ஒன்னும் வரல. அப்போ இல்லை அவரை மெடிக்கலுக்கு முதல் படிக்க விட்டுருக்காங்க அவங்க வீட்டில் அந்த காலத்துல. அப்போ மெடிக்கல் பாதி போனவுடனே இவருக்கு அது சரியாக வரல, அப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டாரு. அப்புறம் மேத்ஸ் சொல்லிக் கொடுக்க போயிருக்காரு அங்கே ஸ்கூலில் வர. அதுக்கு பிறகு அவர் பெரிய ஆச்சரியராட்டு, தத்துவவாதியாட்டு, வானியலாளர், அப்புறம் இயற்பியலாளர், அப்படி அறிவியலில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பூமியை மையப்படுத்தி அதை சுற்றி தான் சூரியனும் மற்ற கோள்களும் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஆனால் இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இந்த கெப்லர் அந்த மாதிரிலாம் உள்ளவங்க, கோப்பர்நிகஸ் அவர் செக் ரிப்பப்ளிக்கில் இப்போமா அவர் ஆய்வு பண்ண இடமெல்லாம் இருந்துட்டு இருக்கு, கோப்பர்நிகஸ்ங்கிறவர் அந்த இடத்துக்குல நான் போயிருக்கேன். அப்போ அவரு தான் முத முதல்ல சொன்னாரு, இல்லை சூரியன் தான் மையமாக இருக்கு, அதை சுற்றி தான் பூமி வந்து போன மற்ற கிரகங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம ஊர்ல இந்து அடிப்படைவாதிகள் மாதிரி அங்க அங்கேயும் மேல்நாடுகள்லயும் கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள் எப்படி அங்க நாம இவ்வளவு காலமா நம்பிட்டு இருக்கிறத இவன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி, அப்ப அத இவரு கலிலியோ வந்து அந்த தியரி தான் சரினிட்டு இவரும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இதுதான் சரினிட்டு இவரு சொன்னதுனால இவரை பிடிச்சி வீட்டுல வீட்டு காவலில் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அவரு வீட்டு காவலில் இருக்கும்போது தான் அறிவியலின் தந்தை 1642 இறந்து போயிருக்காரு. ஆனால் அவரு நிறைய பங்களிப்புகளை கொடுத்துருக்காரு, ஒரு ஃபீல்டில் கொடுக்கல, அவரு ஒரு மிகப்பிறந்த சிந்தனையாளர். அதனால அவரு வந்து அறிவியல்ல ஒரு முக்கியமான தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. வந்து இயற்பியல் துறையில இருக்கட்டு, டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுல இருக்கட்டு, அந்த பிரபஞ்சத்தை பற்றிய சூட்சுமங்களை தெரிஞ்சதுக்கு, இந்த ஜியோசென்ட்ரிக்கு தேறிட்டு பூமியை மையமாட்டு வச்ச கொள்கையை விட்டு இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சூரியனை மையப்படுத்தி உள்ள இதாக இருக்கட்டு, ஆர்டிகல் எல்லாம் படிக்கிற கண்டுபிடிக்க செர்ச் இன்ஜின் இருக்கு. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கட்டுரை எங்கேயாவது ஒரு நாட்டில் வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் இந்த சர்ச் இன்ஜின்களை கணிப்பொறி இன்டர்நெட்டை வச்சுட்டு உடனே தட்டி அதை எடுத்து என்ன போயிட்டு இருக்குங்கிறத படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து முந்திலாம் வந்து நம்ம கண்ணால் காண்றதை வச்சு தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு மைக்ரோஸ்கோப் இருந்து ஓரளவுக்கு ஒரு மைக்ரான் சைஸில் உள்ளதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துட்டு இருந்து, இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து 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 அணுவையோ ஒரு மூலக்கூறையோ கூட நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்ல படம் பிடிச்சி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட நம்ம இமேஜிங் பண்ணி இந்த படமாட்டி எடுத்து பண்ண விரிவாக அதை நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு எல்லாம் வசதிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதை விட முக்கியமானதுன்னா இந்த மஜீன் எடிட்டிங்கிறாங்கல்ல மரபணு மாற்றம் செய்கிறது, அல்லைன்னா அதை விட இப்போ புது டெக்னாலஜி வந்திருக்கின்ற நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் மட பல மடங்கு கணிப்பொறியின் வேகத்தை உருவாக்குனா குவாண்டம் கம்ப்யூட்டிங்னுட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் புது புது தொழில்நுட்பங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதனால நம்ம வந்து சில சமயத்தில் எதிர்பார்க்காத சில நம்மளால் கனவுல கூட நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாம் கூட இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால சாதிக்கக்கூடிய சாதனை இருக்கிறது. இப்போ நான் கூட விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால ஒரு இங்கே இந்த நிகழ்ச்சியை விவசாயிகள் கூட கேட்டுக்கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பங்குனி சித்திரையில அந்த மழை இல்லாத நேரத்துல உளுந்து நெல்வயல எல்லாம் விதைப்பாங்க. அந்த உளுந்து விதைக்கும் போது இடையில ஒரு மழை அப்படிலாம் வந்துனா அது நல்லா ஹெல்த்தியா வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 அதுல பயிர் செய்து பயன்படுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதுல இடையில மழை இல்லைனாலும் மழை இல்லாம பட்டு எல்லாம் போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதே வயல்ல இன்னொரு செடி இருக்கும், சங்கு புஷ்பம், நீல கலர்ல பூக்கக்கூடியது. ஆனா நம்ம இந்த உளுந்து பயறு இந்த சங்கு புஷ்பம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான், பேபேசின்னு ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. ஆனா அதோடைய வேறு வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு ஒரு 1.5 அடிக்குள்ள போட்டிருக்கணும், அது 1-1.5 அடி ஆழத்துக்கு கூட அது வேற போட்டிருக்கனால கொஞ்சம் மழை இல்லைனாலும் அது அழகா ஹெல்த்தியா நின்று நம்மளுக்கு பல பச்சையாட்டு இருந்துட்டு இருக்கோம். உளுந்து பயிரெல்லாம் பட்டு இருக்கும்போது இப்ப இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிலாம் வந்திருக்கனால எந்த ஜீன்னால அதுக்கு வேற அவ்வளவு ஆழமா போடுங்கிற கண்டுபிடிச்சி அந்த ஜீனை எடுத்து நம்முடைய உளுந்து பயிருக்கு எல்லாம் போட்டு புது உளுந்து பயிர் கண்டுபிடிச்சோம்னா மழை இல்லைனாலும் அது அவ்வளவு ஆழமா வேறு போட்டிருக்கனால நம்மளுக்கு அதுல இருந்து அனுபவத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கிறதுனால வருது. இன்னும் ஃபியூச்சர்ல அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் நாம் இங்கே சொன்ன மாதிரி இந்த காலநிலை மாற்றத்தெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் சொல்றாங்கல்ல, என்ன ஒரு பனிநாளையில பருவமழை பெய்யும், இந்தெந்த ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மழை பெய்யும், இங்க வந்து புயல் காற்று வீசும் அப்படிலாம் சொல்றது எல்லாம் வந்து என்னன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து டேட்டாவா மாத்தி கணிப்பொறிகள்ல போட்டு வச்சிருக்கிறோம். அதை வச்சு நம்ம இந்த மாடலிங் சிமுலேஷன் எல்லாம் சொல்றாங்க, அதுக்குள்ள மாதிரியை வச்சு இப்படி இப்படி எல்லாம் டெம்பரேச்சர் ஈரப்பதம் இப்படிலாம் இருந்தா எப்படி பட்ட கிளைமேட் வரும், என்ன பனிநாளையில ஒரு மாசத்துல அப்படிலாம் கணிப்பொறியை வச்சு எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி அது சம்பந்தமாட்டு உள்ள சாஃப்ட்வேர் எல்லாம் வந்ததுனால அது ஒரு சாத்திய குறட்டை இருந்துட்டு இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம கார்லாம் வாங்குறோம்னா எல்லாம் இப்போ பழைய காலத்துல தான் ஆட்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எல்லாமே வந்து ரோபாட் வச்சிருப்பாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்பீட்டடா ஒன்று பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்போ ஒரே குவாலிட்டியில ஒரே மாதிரி அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஆட்டோமேஷன் வருது. அப்புறம் இந்த ரோபாட்டிக்ஸ், இப்போ கூட இந்த சண்டை நடக்கிறதுக்கு கூட ஆளில்லா விமானம் தான் பயன்படுத்துகிறோம். அதுதான் இந்த ரஷ்யா போர்லையா இருக்கட்டும், பலஸ்தீன் இஸ்ரேல் போர்லையா இருக்கட்டும், இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து ஒரு முக்கிய சண்டையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த மாதிரி இந்த ரோபாட்டிக்ஸ், அப்புறம் வந்து இப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கட்டும், அதுக்கு உள்ளுக்க வந்து பொருள் திறப்புறதுக்கெல்லாம் இந்த ஆட்கள் போனாங்கன்னா அந்த ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷன் வந்து பட்டு அவங்க உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஆட்களை பயன்படுத்தா, ரோபாட்டே பயன்படுத்தா, அதே ஆள் இல்லாத இது அதே ஒரு மிஷினே உள்ள போய் மனுஷன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்யறாங்க. இப்போ அந்த மாதிரி ரோபாட்டு துறை உருவாகி இருக்கிறதுனால அது நிறைய நம்ம சில விஷயங்கள் மனுஷனால பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க அதுகளை வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இங்க இந்தியாவில் இருக்க ஒரு விஞ்ஞானியும், அமெரிக்கால இருக்க ஒரு இன்னொரு விஞ்ஞானியும், ஜப்பான்ல இன்னொரு விஞ்ஞானியும், இவங்க எல்லாம் ஒன்னோடி ஒன்று இந்த கூட்டு சேர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். அதனால ஏன்னா எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது, ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எல்லாம் முன்னேறி இருக்கிறதுனால அவங்க பல விஞ்ஞானிகள் பல உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு மனித குல வளர்ச்சிக்கு கண்டுபிடிப்பதற்கு அது உதவியா இருக்கும். இப்படி பல வித புதிய கண்டுபிடிப்புகள் மனித குல வளர்ச்சிக்கு அறிவியல் வளர்ச்சி முக்கியமான பங்காற்றி கொண்டு இருக்கிறது.
சிறப்பு சார், இதுவரைக்கும் மிகவும் சிறப்பாகவும் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் உங்களுடைய பதிலை வந்து சொன்னீங்க. பொதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி பொதுமக்களுக்கு.
நேர்களை, இதுவரை உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை தலைவர், ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் போ ரவீந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.